அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. துருக்கியில் சிறுமியரோடு பாலியல் வல்லுறவு கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுவோர் அந்த பெண்ணையே திருமணம் செய்வதாக இருந்தால் வழக்கின்றி விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கும் மசோதாவை துருக்கி நாடாளுமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. பல்வேறு போராட்டங்கள் மற்றும் சர்வதேச கண்டனத்திற்கு வித்திட்ட இந்த சட்டவரைவு குறித்து நாடாளுமன்றம் இன்று வாக்களிக்க இருந்தது. இந்த சட்டவரைவு பாலியல் வல்லுறவு மற்றும் சிறுமியர்களை திருமணம் செய்து கொள்வதை சட்ட ரீதியானதாக மாற்றிவிடும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் குறைந்த வயது திருமணம் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கத்தில்தான் இந்த சட்டவரைவு கொண்டுவரப்பட்டது என துருக்கி அரசு வலியுறுத்தியுள்ளது. பழம்பெரும் கர்நாடக இசைக்கலைஞரும் இசை வல்லுநருமான டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. கடந்த சில காலமாக அவர் உடல்நலம் குன்றியிருந்தார். கர்நாடக இசை பாடகராக மட்டுமின்றி இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் திரைப்பட பின்னணி பாடல்கள் பாடுவதிலும் புகழ்பெற்றவர். பல திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார். தென்னிந்தியாவின் மிக பிரபலமான கர்நாடக இசைக்கலைஞர்களில் ஒருவராக அறியப்படும் பாலமுரளி கிருஷ்ணா ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பிறந்தவர். 1978 அவருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டது. பின்னர் 1991 இந்திய அரசின் இரண்டாவது மிகப்பெரிய விருதான பத்ம விபூஷன் பட்டமும் பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பெருகி வரும் வெளிப்படையான சகிப்புத்தன்மையற்ற ஐரோப்பா என்று தங்களால் அழைக்கப்படும் ஐரோப்பாவில் வெறுப்பு குற்றங்கள் மற்றும் குடியேறிகளை பாதுகாப்பதற்கான வலுவான தகவல்கள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிடம் இல்லை என ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. பல ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் வெறுப்பு குற்றங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதும் இல்லை, அதை வெளியிடுவதும் இல்லை என அடிப்படை உரிமைகளின் முகமை தெரிவித்துள்ளது. கொலை உட்பட கலவரம், தினசரி துன்புறுத்தல், அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருபவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை குறித்து தாங்கள் புகார்களை பெற்றுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. பாரிஸ் நகருக்கு வெளியே லே போர்ஜெட் விமான நிலையத்திற்கு அருகே கத்தார் நாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்களையும் அவரது ஓட்டுநரையும் நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் வழிமறித்து கொள்ளையடித்துள்ளனர். நெடுஞ்சாலையில் நடக்கும் தொடர் கொள்ளை சம்பவங்களில் சமீபத்திய ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கண்ணீர் புகையை பிரயோகித்து பயணிகளின் காரில் இருந்த தங்க நகை, துணிகள், பொருட்கள் உட்பட $5 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளும் கார்களை குறிவைத்து கொள்ளையர்கள் அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதாக தெரிய கூறப்படுகிறது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
ஈராக்கில் தங்களின் சக்தி வாய்ந்த நகரான முசூலை தக்கவைத்துக் கொள்ளும் போரில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத அமைப்பு ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிக ஆபத்திருப்பதாக உளவுத்துறை ஆய்வு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. 2014 ஈராக் மற்றும் சிரியாவின் வழியாக IS அமைப்பினர் வந்ததிலிருந்து 70 முறை ரசாயன ஆயுதங்களை அந்த அமைப்பு பயன்படுத்தியது என IHS மார்க்கெட் என்னும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. IS அமைப்பினருக்கு தேவையான ரசாயன குண்டுகளை தயாரிப்பதற்கு மொசூல் மத்திய தளமாக உள்ளது என IHS மார்க்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரேசில் அரசின் எண்ணெய் நிறுவனமான பெட்ரோபிராசுடன் தொடர்புடைய மிகப்பெரிய ஊழலுக்கு நிதி சூத்திரதாரியாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒருவரை ஸ்பெயின் போலீசார் கைது செய்துள்ளனர். RTD என்னும் பெயர் சுருக்கம் கொண்டு அடையாளம் கூறப்படும் அந்த நபரை போலீசார் மேட்ரிட் விடுதலில் கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். கார்வாஷ் என்று பெயரிடப்பட்டுள்ள பணம் கையாடல் மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த விசாரணையின் ஒரு கட்டமாக பிரேசில் மற்றும் ஸ்பெயின் என்று இரட்டை குடியுரிமை பெற்ற அந்த 40 நபரை பிரேசில் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளிவர முக்கிய உந்து சக்தியாக இருந்த நைஜல் ஃபராஜை அமெரிக்காவிற்கான பிரிட்டன் தூதராக நியமிக்குமாறு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அளித்த பரிந்துரையை பிரிட்டன் அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். தற்போது அந்த பணியிடம் காலியாகவில்லை என பிரிட்டனின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.